இந்த பாவங்கள் பக்குவமடைந்த ஒரு பக்தரின் செயல்களில் தென்படுகின்றன. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய முதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீ ஆசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபுரத்து கிருஷ்ணவர்கள் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தினால் அவர் சில சமயங்களில் அழுவார், சில சமயங்களில் சிரிப்பார், சில சமயங்களில் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவார், மற்றும் சில சமயங்களில் உறக்கப்பாடுவார். பிரபுபாத் சொன்ன மாதிரி இது வந்து பாவ நிலைகள்னு சொல்லப்படுது. பக்தி நிலையில் பக்தியில் வந்து பல நிலைகள் இருக்கு. முதல் நிலை அது பக்தியில் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா அர்த்தம் என்ன? பக்தியோட மனநிலை முதல் நிலை வந்து ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா அர்த்தம் என்ன? ஸ்ரத்தாக்கு கூட முதல் நிலை இருக்கு. அதாவது நம்பிக்கை இல்லாம, பகவான் மேல பத்தி முழு நம்பிக்கை இல்லாம சாஸ்திர ஞானமும் இருக்காது, ஆனா எப்படியோ பக்தியில வந்து நிற்கிறது. அது என்ன? பகவத்கீத ஸ்லோகம் அந்த மிருத்தியும் ஸ்ருதி பராயணம் அதிதரன் திருப்பி சொல்லுங்க. அந்நேத்து அஜானந்தா ஸ்ருத்வான் ஏப வேறு சிலர் வந்து இந்த ஆன்மீக ஞானமோ பக்தியோ இல்லைனாலும் சிலர் சொல்றதை கேட்டு அதனாடி பக்தியில் உயர்ந்த நிலை அடைகிறது. மிருத்தியும் ஸ்ருதி பாராயணம் அதானே, மிருத்தியனா பிறப்பிறப்பை தாண்டிடுறாங்க. அதனாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பகவான்ட நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அந்த பகவத்கீத ஒரு ஸ்லோகத்தில் கிளீனா கொடுத்துருப்பார் அந்த ஸ்டேஜ் பூரா. இது இல்லை, அந்த ஸ்டெப்ஸ் ஒரு பர்போட்டில் பிரபுபாத அந்த ஸ்ரத்தா எல்லா ஸ்டெப்பும் வரிசையாக சொல்லியிருப்பார் ஒரு பர்போட்டில், பகவத்கீத பர்போட்டிலே. இது அண்ணாடி முத வந்து பக்திக்கு வர்றவங்க வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். இது பாவம் எங்க வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எங்க எல்கேஜியில் இருக்கோமா, யூகேஜியில் இருக்கோமா, இல்லை எஸ்எல்சி முடிச்சோமா, இல்லை டிகிரி முடிச்சோமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முத ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம், சாஸ்திர ஞானமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா யாரோ சொல்றத கேட்டோ இல்ல சொல்லி பாருங்கன்ற நோடியோ நம்ம பக்தி ஆரம்பிக்கலாம், ஜபமோ பக்தியோ. அது முதல் ஸ்டேஜ். அதுல கொஞ்சம் பக்குவப்பட்டவனே ஸ்ரத்தவான். ஸ்ரத்தைனா நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை உண்டாகும் பகவான்கிட்டயோ இல்ல சாஸ்திரங்கள். அந்த ஸ்ரத்தை நாடி இன்னும் பக்தியை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா பயிற்சி பண்ணலாம். மிக முக்கியமா பக்தியில் பல ஸ்டேஜ் இருக்கு. பக்தி ரசாமந்தில் சொல்றபடி ஆதவ் ஆரம்பத்தில் ஸ்ரத்தா தத சாது சங்கம். முதல் வந்து நாஞ்சோர ஸ்டேஜ் வந்து ஆவலை இல்லாது, அதுக்கு தான் அந்த அமலக்கி ஏகாதசி அந்த வரலாறுல வந்து ஒரு மரவற்றவனும் அந்த வேட்டையாடுறவன் வேடன் அவனுக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கு அமலக்கி ஏகாதசி, ராஜா பிரஜைகள்லாம் எல்லாரும் காட்டுக்கு போய் ஒரு பெரிய அமலக்கினா நெல்லிக்கா, நெல்லி வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லியிருக்கு. அந்த நெல்லி மரம் வந்து பிரம்மாட்டந்து பார்த்த முதல் பழம் இதான்னு சொல்லி அந்த அந்த முக்கியமான அந்த ஏகாதசி வந்து அமலக்கி ஏகாதசின்னு சொல்ற நெல்லிக்கா அந்த இப்பதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அமலக்கு. அதனாடி அந்த ஏகாதசி அன்னைக்கு ராஜாவும் பிரஜைகளும் சுத்தி காலையிலிருந்து விரதம் இருந்து பகவான் நாமம் சொல்லவும் பகவானை பற்றிய வரலாறு சொல்லவும் தொடர்ந்து ஈடுபாடாக இருக்காங்க. நைட்டு வருது, இந்த வேடன் வந்து தற்செயலா காட்டுக்குள்ள வந்து என்ன கூட்டமாக இருக்கு என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்களே, அவனுக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் அவனும் வந்து வேடிக்கை பார்க்குறான். நைட்டும் அவங்க நம்ம ஏகாதசின்னா அவங்க உண்மையான ஏகாதசி தான் நைட்டும் கண்டினியூ ஆகுது. ஆனால் நைட்டும் அவங்க தூங்காம தொடர்ந்து பகவான் நாமம் பாடவும் லீலையில் கேட்கவும் இந்த மாதிரி ராஜாவும் பிரஜைகளும் மந்திரிகளும் எல்லாம் பண்றாங்க. காலையில் எல்லாரும் குளிச்சு கிழிச்சு அந்த அமலக்கு மரத்துக்கு பூஜை செஞ்சுட்டு போயிடுறாங்க. இவனுக்கு அன்னைக்கு வேட்டையாட எதுவும் கிடைக்காதாடி அவனும் நைட்டு போறான். அவன் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கறான் என்ன நடக்குதுன்னு. காலையில் போய் குளிச்சு கிழிச்சு அவனும் சாப்பிட்ற வழக்கம் போல அப்புறம் தொழில கண்டினியூ பண்ணுறான். ஆனால் அந்த அவனுக்கு அந்த பார்த்த ஆர்வத்து நாடியும் கியூரியாசிட்டி நாடியும் மறுபிறவியில் ஒரு பெரிய மன்னனாக பிறந்து பக்தியில் வந்து ஒரு ரெண்டு மூணு பிறவிக்கு அப்புறம் பகவான்கிட்ட போய் சேரான். அது என்னன்னா நம்பிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்னன்னு வேடிக்கை பார்க்கறது. அடுத்த ஸ்டேஜ் ஆதவ் ஸ்ரத்தா, மொதல் வந்து நம்பிக்கை. அடுத்து நம்பிக்கை வந்தால்தான் பக்தி கண்டினியூ ஆகும். இந்த வேடன் பார்த்தான் ஆனால் அவனுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லாடி தொடரல. ஆனால் அதுக்கும் சம்பளம் உண்டு. அடுத்து இந்த ஸ்ரத்தான்றது வந்து படிப்பில் ஆர்வம் இருந்தால்தான் படிக்க முடியும். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ஆர்வம் இருந்தால்தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அந்த நம்பிக்கை வேணும், ஸ்ரத்தா. அந்த ஆவல் பட்டிருக்கணும், இல்லை இந்துசேஷம் இருக்கணும், இல்லைன்னா நம்பிக்கை இருக்கணும், இல்லை அதுக்குரிய தாகம் இருக்கணும், இல்லை அதுக்குரிய பசி இருக்கணும், இல்லை அந்த மாதிரி அருமை தெரிஞ்சிருக்கணும். அந்த இது ஸ்ரத்தான்னு சொல்றார். முத பக்தியோட ஆரம்பம் வந்து ஸ்ரத்தா, ஆவல் பட்டிருக்கணும். அடுத்து வந்து ஆவல் பெற்றவனே, இப்போ ஒருத்தர் நம்ம படிக்கணவனே அதுக்குரிய காலேஜில் போய் சேர்றோம், ஒரு கலை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குரிய வித்தியை தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஆசிரியரை போய் அடைகிறோம். அதே மாதிரி சாது சங்கா, தத சாது சங்கா, சாது சங்கன்னா ஆன்மீகத்தில் முன்னேறியவங்களோட அவங்க வந்து க்ளோஸ் அப் போறாங்க, அவங்களோட சங்கம், அவங்களோட அசோசியேஷன். இதுல வந்து சாதுக்களோட அசோசியேஷன் நாடி அவங்க பக்தி வந்து மேலும் ஸ்ட்ராங் ஆகும். எப்படி பக்தி வந்து இல்லைன்னா ஸ்ட்ராங் ஆகாது. ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி நமக்கு பகவானையும் தெரியாது, சாஸ்திரமும் தெரியாது. மகான்களோட வாழ்க்கையை பார்க்குறோம். இப்போ பாகவதம் படிக்கிறதோட நோக்கமே அதான். பிரகலாத மகாராஜா வாழ்க்கையை படிக்கிறோமா நமக்கு பக்தி ஸ்ட்ராங் ஆகும். பிரபுபாதா வாழ்க்கையை படிக்கிறோமா நம்ம பக்தி ஸ்ட்ராங் ஆகும். நமக்கு பகவானை நேரடியா தெரியலனா இது வந்து கண்கூடா நமக்கு நடந்த வரலாறு. அந்த மாதிரி சாது சங்கம் வந்து பாகவதம் மூலமா இருக்கலாம், இல்ல பக்தியில நம்ம வந்து அசோசியேட் பண்ணக்கூடியவங்கனாலும் இருக்கக்கூடிய, இது ரெண்டாவது. இதனாடி நம்பிக்கை வலுவடையுது. ஆதோ ஸ்ரத்தோ தத சாது சங்கா, ரெண்டாவது சாது சங்கம். மூணாவது வந்து பஜன கிரியா. பஜன கிரியான பக்தி தொண்டு. அவரோட கைடன்ஸ் கீழே பிரபுபாத் தெளிவா சொல்றாங்க, அடுத்த நிலையில் ஆன்மீக குருடன் தீட்சை பெற்று ஆரம்ப நிலை பக்தன் அவரது கண்காணிப்பின் கீழ் பக்தி தொண்டனை தொடங்குகிறான். பஜனை கிரியா முத நம்ம யாரும் பக்திக்கெல்லாம் தொண்டுக்கெல்லாம் சேவையெல்லாம் வர்றதில்லை, ஏதோ வேடிக்கை பார்க்க வர்றோம். அடுத்து யாரோ சொல்றாங்க ஜபம் பண்றோம், அடுத்து இது என்ன விசேஷம்னு இன்னும் கொஞ்சம் சாதுக்களோட சேர்ந்து அவங்ககிட்ட விவரம் கேட்கிறோம். அடுத்து தொண்டு சேவை ஆரம்பிக்கிற பஜனை கிரியா. பஜனை கிரியானா அதுதான் நம்ம கண்டாமினேஷன்லாம் நீக்கும், இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். பஜனை கிரியானா பகவானுக்கு பக்தி தொண்டு. நம்ம அந்த சேவைகள் செய்யலைனா மனசுல கலங்கங்கள் நீங்காது. மனசுல கலங்கங்கள் நீங்கலைனா பக்தி வந்து எந்நேரம் தடுமாறிட்டே இருக்கும். அதனால நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறோம், அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அந்த சந்தேகங்களை தீர்த்து கொடுக்கும். சாது சங்கத்தோட பெரிய பலன் வந்து சந்தேகங்களை தீர்க்கிறது. சந்தேகம் தீர்க்கலைனா அது விஷம் மாதிரி இருந்துட்டு என்னைக்குனாலும் பக்தி அளிக்கும். என்ன சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக கேட்டுக்கணும். பிரபுபாதம் அதனால்தான் பக்குவமான கேள்விகளும் பக்குவமான கதைகளும் கேள்வியோ போட்டார். அதே மாதிரி பகவத்கீதையும் ஓல் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் கேள்வி பதில் தான். அதே மாதிரி பாகவதமும் பரிசுத்த மகாராஜாவும் தான் கேள்வி கேட்கிறாரு. அதனால பரிசுத்த மகாராஜா எல்லாமே வரும் இந்த கேள்வியை கேட்கல, எல்லா கேள்வியுமே கேட்கிறாரு பரிசுத்த மகாராஜா. அந்த மாதிரி ஒரு இடம் கேட்கிறாரு, இந்த மாதிரி பகவான் எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னா ஏன் அசுரர்களை மட்டும் தண்டிக்கிறாரு? பகவான் எல்லா ஜீவனுக்கும் சமமா இருக்கணும்னா ஏன் எல்லாரும் அசுரரை மட்டும் கொல்லணும், பக்தரை காப்பாற்றணும்? அந்த மாதிரி சகல விதமான சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துறாரு. சாது சங்கத்தோட அட்வான்டேஜும் அதான். ஏன்னா இது இல்லைன்னா பக்தி ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப நிறைய கோயில்கள் நிறைய இடங்கள்ல பக்தி இருக்கலாம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு பக்குவம் வாய்ந்த உங்க இல்லைன்னா அந்த சந்தேகம் நின்றுகிட்டே இருக்குல்ல, பதில் சரியா இல்லைனா சந்தேகம் தீராது. அதோட ரிசல்ட் என்ன ஆகும்னா பக்தி வளராது, இல்ல தடப்பட்டு இருக்கும், இல்ல வளர்ந்து வந்த பக்தி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சந்தேகத்தினாடி அழிஞ்சு போகும். அதனாடி சாது சங்கம் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில பார்த்து நம்மளும் முன்னேறக்கு வழி கிடைக்கும். அவங்க வந்து பக்தியோட சில அம்சங்களை வந்து அவங்க வாழ்க்கை நடைமுறையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சாதுன்னு சொல்லக்கூடியது வந்து பக்தியில் வந்து எல்லாரும் முன்னேறி சம் அட்வான்ஸ் ஆனவங்க. நம்ம ஆனால் நமக்கு அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் தான் அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். எல்லா சாதும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க நான் தான் பெரிய ஆளுன்னு. ஏன்னா சாதுக்கள் வந்து என்றைக்குமே அடியானுக்கு அடியான்ற மனநிலை இருக்கனாடி அவங்க உண்மையான மனநிலையாக தான் இருக்கனாடி அவங்க என்றைக்குமே தன்னை பெரியாளர் டிக்ளேர் பண்ணுறதும் இல்லை, என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறதும் இல்லை. கிருஷ்ணர் ஒருத்தர் தான் என்னை ஃபாலோ பண்ணுறாரு, ஆனாலே அவங்க சொல்கிறது இல்லை. முக்கியமாக நம்ம பக்தியில் வளரக்கூடியவங்க நம்ம சூஸ் பண்ணி கவனித்து செய்யணும். நம்ம தான் சாது சங்கத்தில் வந்து அட்வான்டேஜ் எடுக்கணும். சாது சங்கம்னா வெறும் உபதேசம் மட்டும் இல்லை, அவங்களோட நடவடிக்கைகள் அவங்க செயல்கள் எல்லாமே இதாக இருக்கும். அதே சமயத்தில் சாது சங்கத்தில் வந்து பக்குவப்படாத டிவோட்டி குழப்பம் அடைகிறதுக்கும் வழி இருக்கு. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க? அதனால் பக்தி வந்து இதை சொல்லும்போது அதே சொல்லணும். சாது சங்கத்தில் பக்தியில் அவங்க உயர்ந்த நிலையில் ஏதோ செய்யக்கூடிய ஒன்றை வந்து இதை வந்து சாதாரண பக்தரை வந்து குறையாமல் எடுத்துடக்கூடாது, அந்த பக்குவமும் வேணும். அதனால தான் கீதையிலேயே சாதுரேவ மந்தவியன்னு சொல்கிறாரு, ஒருத்த குறைபட இருந்தாலும் பக்தி பாதையில் இருந்தான். அனாடி இந்த சாது சங்கன்ற ஒரு வார்த்தைக்கே இத்தனை டெபினிஷன், இத்தனை விளக்கம், இத்தனை கன்ஃபியூஷன் வரலாம். பிளைண்டாக போக முடியாத நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுறோம் பிரபுபாதா வாழ்க்கையோ இதோ. ஆனால் சாதுக்கள் வந்து பக்தியில் வந்து வளர்ற மாதிரி தான் நடக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சாதுட்டையும் எவ்வளோ கற்றுக்கலாம், புத்திசாலி கற்றுக்கலாம், அவங்களாம் உபகுருக்கள் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனாடி புத்தி இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம பார்க்குறோம் இந்த அவந்தி பிராமணனுக்கு வந்து 24 உபகுரு, 24 உபகுருவில் தேனி ஒன்று ஏன்னா சேர்த்து வைக்கிது எல்லாம் வேடம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அதோட அர்த்தம் என்னன்னா உலக வாழ்க்கையிலையும் பைத்தியகார்த்தமா சேர்த்து வைக்கிறது வந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இந்த பருந்து ஒன்று வந்து குருவாகுது, உபகுருவாகுது. என்ன ஆகுதுன்னா பருந்து வந்து ஒரு இறையை தூக்கிட்டு போகுது, உடனே எல்லா பருந்தும் அதை சுத்தி விரட்டுது, கூட்டமா விரட்டிட்டு போகுது. இந்த பருந்து எங்க போனாலும் விரட்டுது. இந்த பருந்து தட்டு தடுமாறுது, என்ன செய்யணும் தெரியல. உடனே கடைசியில் அந்த பருந்து வந்து இந்த அணத்தை தாங்க முடியாம அந்த இறைய கீழே போட்டுருது. போட்ட உடனே அத்தனை அங்க பாஞ்சிருது. இந்த பருந்து நிம்மதியா உட்கார்ந்து மூச்சு விடுது. அதே மாதிரி பக்தி பாதையிலோ இல்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு உலக விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அது நாடி எவ்வளவோ வேதனையும் சங்கடமும் பண்ணலாம். அதனாடி எத்தனையோ கோபமும் தாபமும் வேகமும் மனக்குழப்பமும் இருக்கலாம். அந்த ஜடாசையை டிராப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் எங்கிட்டோ பாஞ்சிடும், நீங்க நிம்மதியா இருக்கும். ஒரு வேலை வெட்டியோ சம்பாதிக்கணுன்றக்கா வேலை பார்க்கணும், அந்த வேலையில எத்தனை பிரச்சனை வருது. அதே மாதிரி குடும்ப ஆசை நாடி குடும்பம் பண்றோம், அதுல எத்தனை பிரச்சனை வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் ஒரு ஆசையை பிடிச்சிங்கன்னா, குடும்பத்தை பிடிச்சிங்கன்னா அதுக்கு வீடு பார்க்கணும், இது பார்க்கணும், சொத்து சுகம் பார்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், ஸ்கூல் சேர்க்கணும், ஆஸ்பத்திரி போகணும், இது ஒன்றும் எண்ணிக்கை இல்லாத லிஸ்ட்டு போயிட்டே இருக்கிற பேரன் கொள்ளு பேரன் அது வரிசையாக வந்துகிட்டே இருக்கும், முடிவில்லாத கண்டினியூஷன். ஒரு பெரிய செயினே இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும், ட்ரெயின் என்ஜின் இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலையை ஒரு சொத்துன்னா அதுக்கு 1000 டாக்ஸ் வரும், 1000 திருடு வரும், என்க்ரோச்மெண்ட் வரும், அதை பூரா பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசையும் இது வெளியாசை, மன ஆசைக்கு அது 1000 பாரத்தை கொண்டு வரும். ஆக இந்த உபகுருவில் வந்து ஒரு பருந்து, ஆனால் இந்த பருந்த உபகுருவா எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி 24 உபகுரு நல்லா இருக்கும், அது சொன்னா தனி டாபிக் ஆகும். எதுக்கு சொல்ல வரேன்னா சாது சங்கம்ன்றது வந்து ரொம்ப பக்குவப்பட்ட ஆண்மைகள் வந்து எல்லாத்துலேயும் கத்துக்கிறாங்க நம்ம. ஆனால் அதுக்கு தகுந்த கண்ணு வேணும், அந்த அந்த கண்ணு அந்த பக்குவம் வேணும். இல்லைன்னா நம்ம நாடி புரியாது, இல்லைன்னா உலக வாழ்க்கை கண் கூட பார்க்குறோம். எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகும், கஷ்டமாகும், எவ்வளவு துன்பகரமாக இருக்குன்னு, ஆனால் நம்ம வந்து இன்பம்னு நினைக்கிறோம். அந்த துன்பம்னு உணர்றது வந்து இது நாடி வரும். இது டாபிக் கொஞ்சம் இதாக இருக்கு. அதனாடி சாது சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குரிய அதே சமயம் சாது சங்கத்தில் வந்து பக்குவமடைந்த சாதுக்கள் வந்து சமயத்தில் வித்தியாசமாக நடக்கிற மாதிரி நம்பிக்கை போயிடவும் கூடாது, அது ஒரு டெஸ்டிங் ஆகும். இந்த தடவை நியூஸ் லெட்டர்லேயே போட்டிருந்தோம், அந்த ராமானந்தராயர் அவரோட நடவடிக்கையை பார்த்து சைதன்ய மகாபிரபு பிராமணனுக்கு சந்தேகம் வருது. முத நாள் கேட்கல, கிருஷ்ணனை பற்றி கேட்கணும்னு நீ அவர்கிட்ட ராமானந்தராயர்கிட்ட போய் கேளுன்னு. மறுநாள் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, நீ போய் பாரு. ஆனால் சொல்றாரு எக்ஸப்ஷன், ராமானந்தராயருக்கு மட்டும்தான் முடியும், அவருக்கும் மற்ற கொஞ்சம் பேர் தான் புரியும், யாருக்கும் புரியாது. ஏன்னா பெரிய சாது, அவர் வந்து கிரகஸ்தா, குடும்ப வாழ்க்கையில் இருக்காரு, மன்னனுக்கு அமைச்சராக இருக்கார், ஆனால் அவருடைய செயல் வந்து வித்தியாசமாக தெரியுது. ஆனால் அதை இமிட்டேட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, பார்க்கடு கடைஞ்சப்ப விஷம் வந்தது, சிவன் குடிச்சாரு, அதனாடி நானும் விஷத்தை குடிக்கிறேன்னு குடிக்கக்கூடாது. இது வந்து சுகரிஷி வந்து பகவானோட லீலைகளை சொல்லிட்டு சொல்லும்போது, கடைசியா பகவானோட ராசலீலைகளை சொல்லிட்டு முடிக்கும்போது, யாரும் கிருஷ்ணனோட லீலைகளை இமிட்டேட் பண்ணாதீங்க, அது வந்து சிவன் வந்து பார்க்கல கடைஞ்சப்ப குடிச்ச விஷத்தை குடிச்சதுக்கு சமானம், அவர் தொண்டையில் நிப்பாட்டிக்கிட்டாரு, நம்ம நாடி முடியாது, அழிஞ்சிருவோம். அன்னாடி சுருக்கமா சாது சங்கத்தில் இருக்கும்போது ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்று வந்து அவங்களோட நடவடிக்கையிலிருந்து நிறைய நம்ம கத்துக்கணும். அதே சமயத்தில் அவங்க வித்தியாசமாக நடக்கும்போது கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிற தகுதி வாய்ந்த பக்குவம் வேணும். இல்லை அவங்க வந்து நடக்கும்போது அவங்ககிட்டே ஹம்பிள் மோடில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், எனக்கு சந்தேகமாக இருக்கேன்னு. எப்படி கோவிந்தா விதவிதமாக நடக்கும்போது அவட்ட கிளாரிஃபை பண்ண மாதிரி, ராமானுஜ வரலாறு கோவிந்தா வரலாறு வரும்போது நிறைய டாபிக் இருக்குது. சாது சங்கம் வந்து பெரிய டாபிக், நம்ம பார்க்குற விதத்தில் நம்ம கற்றுக்கலாம். நான் பல தடவை சொன்ன மாதிரி டிவோடிஸ் வந்து சீனியர் டிவோடிஸ் அவங்க லைஃப்பில் பார்த்தோம்னா நிறையா இருக்கும். ஒருத்தோட நான் சொல்லியிருக்கேன், பாம்பேயில் ஜூகு மீட்டிங்கில் ஏதோ பீரோ மீட்டிங் ஏதோ இதாக இருந்தது, மீட்டிங் சீக்கிரம் ஆரம்பிக்குது, பாவனம் கிளாஸ் முடிஞ்சோடனே காலையில் உடனே அங்கே சென்னாமதம் அவங்க பெரிய கியூவே நிற்கும், 200-300 பேர் வருஷம் போய் சென்னாமதம் வாங்குவாங்க, கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் கமாண்டர் வந்து எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் வந்து முன்னாடி வாங்க, எல்லாரும் வந்து முன்னாடி வாங்கிட்டு போங்க. எனக்கு முன்னாடி பிரபுபா சீடர் ஒருத்தர், அவர் வந்து வாங்குறக்காரு, அவர் மாட்டேனார், இவ்வளோ பேரை நான் அபராதம் பண்ணி முன்னாடி போய் வாங்கவா அப்படின்னு மாட்டேனார். இல்லை ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம், மீட்டிங் ஆரம்பிக்க போது நீங்கள் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு மீட்டிங் போகணும் அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்காலும் இப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே போனார், போய் முன்னாடி போய் மன்னிச்சுக்கோங்கன்னு போயிட்டு முன்னாடி போய் வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம டிவோடிஸ் வந்து பணிவை கற்றுக்கணும், அதெல்லாம் அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும். நம்ம வந்து சமயத்தில் முன்னாடி போகிறதான் ஃபஸ்ட்டுன்னு, ஆனால் அவங்க வந்து மற்ற வைஷ்ணவ மனசாடி கூட அபராதம் ஆகிடக்கூடாதுன்ற நாடி அவங்க வந்து கேர்ஃபுல்லாக, ஏன்னா மற்ற வைஷ்ணவ சங்கடப்பட்டால் நமக்கு அது சங்கடமாகும். அதனால மற்ற வைஷ்ணவ சங்கடப்படாமல் இருக்கணும், அது ஒரு பாடமாக அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா மற்ற வைஷ்ணவம் வந்து சங்கடப்படுத்தினோம்னா நம்ம பக்தி எப்படி வளரும்? அன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது சாது சங்கம் பெரிய டாபிக்காக இருக்கு. அன்னாடி சாது சங்கம், அடுத்து பஜனை கிரியா. அவங்க பஜனை கிரியாவில் மெயின் பாயிண்ட் வந்து பிரபாதா தெளிவாக அவங்க கைடன்ஸில் செய்யணும். இண்டிபெண்டாக செய்கிறது வந்து பஜனை கிரியா கிடையாது, பஜனை கிரியான பக்தி சேவை. நம்ம மனமான போக்கில் செய்கிறது வந்து பக்தி கிடையாது, அது வந்து விம்சிக்கல். நான் அதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன், இந்த சம்மரில் வந்து நம்ம டிவோடிஸ் சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்க, ஒரு நாள் எல்லாம் கேர்ள்ஸ் சில்ட்ரன் ஒரு 4-5 சில்ட்ரன் வந்தாங்க. பிரபு நாங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. உடனே என்ன சர்வீஸ் பண்ண போகிறீங்க? எப்போ பிரபு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 12 வரைக்கும் ஃப்ரீ, எங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சர்வீஸ்னா அர்த்தம் என்னன்னு, பகவானுக்கு நம்ம சுதந்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு என்ன பகவானுக்கு எது தேவையோ அதை செய்யறது சர்வீஸ். சரி, நம்ம விரும்பினது நமக்கு விருப்பமானதை செய்யறது என்ன பேருன்னு, அது பேர் ஹாபின்னு. நீங்க ஹாபியா இருக்க பண்றீங்களா இல்ல சர்வீஸ் பண்ண விரும்புறீங்களா? ஹாபினா இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனு, இது நமக்கு எது விருப்பமாக அதை செய்கிறது. அன்னாடி உங்க லீவ் முடிய போகுது ஒரு 2-3 வாரம் சொன்னோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பக்தி சேவைன்னு சொல்லக்கூடியது வந்து பகவானுக்கு எது தேவையோ அதை செய்கிறது பக்தி சேவை. நமக்கு எது தேவைன்னு அதை செஞ்சுட்டு அதை பக்தின்னு சொல்கிறது வந்து அதோட பலன் வந்து குறைஞ்சு போகும். அது வந்து ஹாபி. சமயத்தில் 4 பூரம் அங்கிட்ட பெங்களூரில் யாபம் இருக்கு, ஒருத்தர் வந்து அந்த ஆரம்ப கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி 89-92 எங்கெங்கோ காலையில் ஒரு வர வந்து நமஸ்காரம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பார். 5-10 நிமிஷம் என்ன இவ்வளோ நமஸ்காரம் பண்ணுறான்னு பார்த்தேன். அப்போ அவர் டிவோடிஸ் மற்ற பிரம்மச்சாரி சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் வந்து ஜாகிங் போயிட்டு வந்திருக்காரு, 4 கிலோமீட்டர் ஓடி அது கொஞ்சம் டயர்டாக இருக்காருனாடி படுத்திருக்காரு, அவர் நமஸ்காரம் பண்ணல படுத்திருக்காரு ரொம்ப டயர்டா இருக்குன்னு. அந்த ஜாகிங் ட்ரெஸ்ல தான் வருவாரு, வந்து அப்படியே படுத்திருப்பாரு. பார்த்தா இவ்வளவு பெரிய பக்தியா நமஸ்காரம், அந்த கொஞ்சம் அது ஒரு எக்ஸசைஸ், ரிலாக்ஸ் பண்றது. அன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரிலாக்ஸேஷன், அவர் நமஸ்காரம் பண்ணல அப்படின்னு. அன்னாடி பக்தி எல்லாம் எப்படிலாம் ட்விஸ்ட் ஆயிடுதுன்னு, அது வந்து பக்தின்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து ஹாபியா ரிலாக்ஸ் பண்றாரு. பகவான் முன்னாடி நல்ல கோயில், நல்ல மார்பிள் ஃபிளோர், நல்ல கூலா இருக்கு, கொஞ்சம் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணலாம், அப்படி சுத்தமா இருக்கு, நீட்டா இருக்கு, படுத்துக்கலாம். அண்ணாடி பஜனை கிரியான்றது வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய காரியம் செய்வோம், அதே மாதிரி பக்தியில வந்து பகவானுக்கு எது தேவையோ அதை செய்யறது, இல்லன்னா அந்த பஜனை கிரியா கிடையாது. பிரபுபாதம் தெளிவா சொல்ற வழிகாட்டுதல் கீழே செய்யணும், அப்பதான் பக்தி முன்னேறும். சில பேர் நான் இந்த சேவை செய்யறேன் அந்த சேவை செய்யறேன், எனக்கு வழிகாட்டுதல் இல்லாம செஞ்சா அது பகவானுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியாது. சமயத்தில் ஏன் நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம செய்யக்கூடாதுன்னா சமயத்தில் அது ஆணவத்தை வளர்த்துறோம். இல்ல நமக்கு பகவான் சேவைன்றது மறந்து அதுல புலனின்பம் வந்துடும். நம்ம புலனின்பத்தினாடி நம்ம செய்யக்கூடியது வந்து பகவானுக்கு அருமை குறைஞ்சு போயிடும், அதோட டேஸ்ட் குறைஞ்சு போகும் அந்த சேவையில். முன்னாடி பஜனை கிரியான்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து பக்தியில வந்து ரொம்ப ரொம்ப கவனமா கைடன்ஸ் கீழே செய்யணும். சமயத்தில் யாருக்கு ஒத்துப்போகாதான் இது யாரு அனுகூலியான கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தம. பகவானுக்கு எது கிருஷ்ணானுசீலனம் அனுசீலனம், கிருஷ்ணருக்கு எது சாதகமா இருக்க கிருஷ்ண பக்திக்கு அதை செய்யறதா பக்தி உத்தம உத்தம பக்தின்னு சொல்றது. ஆனாடி மற்ற சேவைகள்லாம் வந்து நம்ம இஷ்டப்படி செய்யறது. ஆனாடி கவனமா ஒருத்தர் பக்தியில் இருக்கிறவங்க வந்து பஜனை கிரியா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து செய்ய வேண்டியது. அடுத்து ததோ அனர்த்த நிவர்த்தி, அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அனர்த்த நிவர்த்தி. இந்த சீரியஸான பக்தியும் சாது சங்கமும் ஸ்ரத்தையோட சாது சங்கத்தை ஆரம்பிச்சு பஜனை கிரியா அவங்க கைடன்ஸ்ல பக்திக்கு சேவை பண்ணும்போது அனர்த்த நிவர்த்தி. அனர்த்தம்னா வேண்டாத தலைவலியெல்லாம் நம்மகிட்ட இருக்கு நிறைய, மனசுல ஆயிரம் இருக்கு, செயலில் ஆயிரம் இருக்கு, சொல்லில் ஆயிரம் இருக்கு, இது பூராமே அனர்த்தம். அனர்த்தம்ன்றது வேண்டாத விஷயங்கள், பக்திக்கு பாதகமான விஷயங்கள், சொல்லுல செயல்ல மனசுல மூணுல இருக்கிற நிவர்த்தினா அதை இதுல இருந்து விடுபடணும். இதை விடுபடலைன்னா திருப்பி பக்தி அழிச்சிடும் இது வந்து. ஏன்னா இதுதான் நம்ம மனசுல இருக்கிற கலங்கங்கள் மாதிரி, செயலியே இருக்கிறது அனர்த்த நிவர்த்தி. இது முக்கியமான ஸ்டேஜ், இது வந்து நம்ம வந்து செய்யணும். அனர்த்த நிவர்த்தினா இதுல இருந்து விடுபட முடியும். அதுக்கப்புறம் தான் இது வந்து அனர்த்த நிவர்த்தி பெரிய டாபிக், ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய டாபிக். மேபி இது வந்து ரொம்ப இல்ல, ஒரு ஸ்லோகத்தில் ரூபகோஸ்வாமி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்து ஷியா ததோ நிஷ்டா ருசி, அதுக்கப்புறம் நிஷ்டானா நிஷ்டா ருசி, சீரியஸாக வந்து கேட்கணும், பகவான் மேலே பற்றுக்கொள்ற நிலைமை வருது, அப்போதான் டேஸ்டோட செய்கிறோம். அதுக்கப்புறம் தான் பகவானை வந்து அதா சக்தி ததோ பாவஸ், அதுக்கப்புறம் தான் பாவம் வருது, அந்த பாவம் தான் இங்கே பேசிட்டு இருக்காரு. நம்ம எங்க இருக்கோம், மத வந்து என்னது ஸ்ரத்தா, அதோ ஸ்ரத்தா, அப்புறம் ததா சாது சங்கா, அப்புறம் பஜன கிரியா, அப்புறம் அனர்த்த நிவர்த்தி, அப்புறம் ருசி. அனர்த்த நிவர்த்திக்கு அப்புறம் நிஷ்டா, நிஷ்டாக்கு அப்புறம் ருசி, ருசிக்கு அப்புறம் அதா சத்தீஷ்னா என்னது ஆறு, இந்த ஆறுக்கு அப்புறம் ததா பாபா, அடுத்து பாவா. பாவநிலைனா இதுதான், உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பாவம். பிரகலாத மகாராஜ் இந்த ஸ்லோகத்தில் சொல்றது அப்பதான் வெளியே வரணும். இந்த மாதிரி பகவான் பிரிஞ்சு போறனா இல்ல, தாயை பிரிஞ்ச குழந்தை அழுகிற மாதிரி, பகவான் பிரிஞ்சு இல்லாததை உணர்ந்து அழுகிறதும், பகவான் தோன்றும் போது சிரிக்கிறதும், அதெல்லாம் வந்து வித்தியாசமான செயல்கள் வந்து பாவம் பாவநிலை. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய போகுது, நம்ம இங்கே நிப்பாட்டிக்கிடுவோம். ஏன்னா பாவநிலை வர்றதுக்கு எத்தனை ஸ்டேஜ்னு பார்த்துக்கோங்க. ஆனாடி இதெல்லாம் இல்லாம சடனா யாராவது பகவான்கிட்ட பக்தி மாதிரி காமிச்சாங்கன்னா அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது முக்கியமான பக்தியில வந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது வந்து இது உங்களுக்கு யார் உண்மையான பக்தியில இருக்காங்க, உண்மையான பாவநிலையில இருக்காங்கன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும். இந்த நிலைகள்லாம் அவங்க தாண்டி இருக்காங்களான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சீட்டிங்கா இருக்கா, இல்லை சகஜியா, சகஜியான சகஜமா நடந்துக்கிறது, பொய்யா நடந்துக்கிறாங்களா, பக்தி இல்லாமல் சும்மா ஒரு சென்டிமெண்டலா இருக்காங்களா அப்படின்றலாம் வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். இங்கே நிப்பாட்டி. பிரகலாத் மகாராஜனோட ஸ்டேஜ் வந்து இவ்வளவு தாண்டி வந்திருக்கு. இந்த பறவையில் இல்ல, பல பறவைகள்ல வந்திருக்கலாம். அதனால அவருக்கு இயற்கையாகவே இந்த பறவையில் சிறு குழந்தையில பாவனையில் கிடைச்சது. ஹரே கிருஷ்ணா. ஜாய் சிம பாதம் கி ஜாய் சில பிரபாக்கு ஜாய்.